இங்க நம்ம எல்லாரும் சிம்மாச்சலம் தாமத்தினுடைய அடிவாரத்தில் கூடியிருக்கிறோம். சிம்மாச்சலம் இங்கே இருக்கக்கூடிய வரலக்ஷ்மி வராஹ லக்ஷ்மி நரசிம்மசுவாமி ரொம்ப விசேஷமானவர். நரசிம்மதேவருடைய அவதாரம் ரொம்ப விசேஷமான ஒரு அவதாரம். குறிப்பா இந்த இடத்துல நரசிம்மதேவர் பிரகலாதருக்கு காட்சி கொடுத்தார். எல்லாருக்கும் தெரியும் நரசிம்மதேவருடைய அவதார லீலையை பற்றி அடிப்படையான விஷயங்கள். ஹிரண்யகசிபு பிரகலாதரை பல வழிகளில் கொல்றதுக்கு முயற்சி செய்தான். அந்த முயற்சிகளில் ஒன்று மலையிலிருந்து பிரகலாதரை தூக்கி வீசுறது அப்படிங்கிறது. அப்படி மலையிலிருந்து பிரகலாதரை தூக்கி வீசுறதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த மலைதான் சிம்மாச்சலம். இந்த மலையிலிருந்து இங்கே கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய கடலில் பிரகலாதரை தூக்கி வீசுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ பிரகலாதரை அவர் கீழே போகிறதுக்குள்ளார பகவான் ஸ்வயம் அவரை தாங்கி பிடித்தார். அப்போ அந்த தருணத்தில் பிரகலாதருடைய வேண்டுகோளின்படி பகவான் தன்னுடைய இரண்டு அவதாரங்களை ஒன்றாக இணைத்த ஒரு ரூபத்தை பிரகலாதருக்கு காட்டியதாக சிம்மாச்சல ஸ்தல புராணம் சொல்லுது. அதாவது நம்ம தரிசனம் எடுத்த பகவான் சந்தனத்தினால முழுசாக மறைக்கப்பட்டிருக்கிறார். நம்ம பார்க்கறதுக்கு ஒரு லிங்கம் மாதிரி தென்படுறார். அவர் இங்கே நித்திய ரூபம் அப்படின்னு அழைக்கப்படுறார். அதே நேரத்தில் அந்த சந்தனத்துக்குள்ளார் இருக்கக்கூடிய பகவானுடைய விக்கிரகம் நிஜரூபம்னு அழைக்கப்படுகிறார். அந்த நிஜரூபம் வருஷத்தில் ஒரு தடவை எப்போ அக்ஷய திருத்தி அப்போ இங்கே சந்தன் யாத்திரான்னு ஒரு பெரிய மேளா நடக்கும். லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருவாங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப விமரிசையாக இங்கே அந்த திருவிழா நடைபெறும். இந்த சிம்மாச்சலம் பகுதி மன்னர் பிரதாபருத்ரருடைய ஆட்சியில் இருந்த பகுதி. இந்த பகுதிக்கும் ஒடிசாவுக்கும் ரொம்ப தொலைவு கிடையாது, நெருக்கமான ஒரு பகுதி. இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் எப்படி தமிழ்நாட்டினுடைய வட பகுதியில் இருக்கிறவங்க நிறைய பேர் தெலுங்கு பேசக்கூடியவங்க அங்கே வசித்தவங்க இங்கே வசித்தவங்க அந்த மாதிரி சில கலப்படங்கள் இருக்கோ, அதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த பகுதிகளில் ஒடிசாவோட ஒடிய மொழியோட கலப்படம் கொஞ்சம் இருக்கும். இன்றைக்கு இந்தியாவில் இதை ஆந்திராவோட சேர்த்து வச்சிட்டாங்க, அதனால் அது வேறு மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த பகுதி தொன்று தொட்டு ஒடிசா மக்களுக்கு வரக்கூடிய ஒரு பகுதியாக அமைந்திருக்கு. ஒடிசாவில் அதுவும் குறிப்பாக தென்பகுதியில், ஒடிசாவினுடைய தென்பகுதியில் நரசிம்மருடைய வழிபாடு நிறைய இருக்குது. அதில் இங்கே இருக்கக்கூடிய வழிபாடும் ஒன்றாகும். இப்படி இங்கே பகவான் நித்திய ரூபம் நிஜரூபம் இப்படி இரண்டு ரூபங்களில் அவர் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். பெரும்பாலும் நித்திய ரூபத்தில் காட்சி கொடுக்கிறார். சில நேரங்களில், அதாவது வருஷத்துக்கு ஒரு நாள், நிஜ ரூபத்தில் காட்சி கொடுக்கிறார். அந்த நிஜ ரூபம் எப்படிப்பட்ட ரூபம் அப்படின்னா, அவருடைய தலை வராகருடைய தலையாகவும், அவருடைய திருமேனி மனிதரை போன்றும், அவருடைய வால் சிங்கவாலாகவும், இப்படி ஒரு அற்புதமான ரூபத்தில் பிரகலாதருக்கு காட்சி கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த ரூபமானது வேற எந்த ஒரு புராணங்களையும் சொல்லப்படலை, இருந்தாலும் ஸ்தல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எந்த நேரத்தில் ஸ்தல புராணங்களுடைய கூற்றுகள் முக்கிய புராணங்களுடைய கூற்றுகளுக்கு விரோதம் இல்லாமல் இருக்கோ, அப்போ ஸ்தல புராணங்களை நம்ம பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதன் அடிப்படையில் இதையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இங்கே பிரகலாதரை காப்பாற்றுறதுக்காக பகவான் அவதரித்தார் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பிரகலாதர் இங்கே இந்த மலையில் வராக லக்ஷ்மி நரசிம்மருக்கு கோயில் எழுப்பினதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பகவான் மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் சந்திர வம்சத்தில் வந்த மன்னர் புரூரவர், ஸ்ரீமத் பாகவதம் படித்தவங்களுக்கு தெரியும், 9வது காண்டத்தில் வருகிறார் அவர், மன்னர் புரூரவர். அவர் ஊர்வசியோட இங்கே தெய்வாதீனமாக வரவேற்கப்பட்டார், வரவழைக்கப்பட்டார். அப்படி அவர் இங்கே வந்தப்ப அவர் புதஞ்சு கடந்த வராக லக்ஷ்மி நரசிம்மரை மறுபடி கண்டெடுத்து இங்கே கோயிலை எழுப்பினார். இந்த கோயிலினுடைய அடிப்படை கட்டமைப்பு இப்போ இருக்கக்கூடிய மாற்றம் அடைஞ்சிருக்கலாம். புரூர் அவரை தொடர்ந்து இங்கே வழிபாடு நடந்துட்டுருக்கிறதா சொல்லப்படுது. புரூர் அவருடைய அவர் இங்கே கோயிலை நிர்மாணித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் நரசிம்மர் அசிரீரி மூலமாக அவருக்கு தகவல் தெரிவித்தார். என்னை எப்போவுமே சந்தனத்தில் மூடி வச்சிரு, வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சந்தனத்தை மாற்றினா போதும்னார். ஸோ அந்த பழக்கம் இன்றைக்கும் இங்கே கடைபிடிக்கப்பட்டு வருது. இது இந்த இடத்தினுடைய விசேஷத்தன்மை. சைத்தன்ய மகாபிரபு இங்கே வந்திருக்கார். அவர் இங்கே வந்தப்போ நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை நம்ம அங்கே உட்காந்து சைத்தன்ய சரிதாமிரத்திலேருந்து படித்தோம். ஸ்ரீல பிரபுபாதரும் இங்கே வந்திருக்கார் தன்னுடைய சீடர்களோடு. ஸ்ரீல பிரபுபாதர் சிம்மாச்சலத்துக்கு வந்திருக்கார். நீங்கள் பார்க்கலாம், இஸ்கானில் ஸ்ரீல பிரபுபாதருடைய நிறைய பிரபலமான படங்கள் இருக்கு. அதில் ஒரு படம் என்ன அப்படின்னா, ஒரு சம்பக மலரை ஸ்ரீல பிரபுபாதர் எடுத்து அப்படி நுகர்ந்த மாதிரி இருக்கும். அது சிம்மாச்சலத்தில் எடுத்த படம், சிலர் பார்த்துருக்கலாம். பார்க்கலாம், சில நேரத்தில் போய் பாருங்க. இங்க கோயிலுக்கு முன்னாடி இப்போ நம்ம பஸ் ஏறி போனோம், படிக்கட்டில் ஏறி போனோம், அதாவது பஸ்ல ஏறி போனோம், படிக்கட்டில் ஏறி போனோம் அப்படின்னா ஒரு 1000 படிக்கட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக தனிமையாக வந்தோம் அப்படின்னா ஏறி போகலாம், கூட்டமாக வரும்போது முடியாது. நிறைய மக்கள் இந்த மலையை இன்றைக்கும் படிக்கட்டு மூலமா ஏறி போறவங்க இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்த இடம் ரொம்ப விசேஷமானது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியர்களால் பராமரிக்கப்பட்டு வருது. தொன்று தொட்டு பாண்டித்தியத்துக்கு பெரிய இடம் கிடையாது அப்படின்னா கூட இங்க நிறைய மக்கள், நிறைய பக்தர்கள் அவர்களுடைய வருகை, அவர்களுடைய வாழ்க்கையை அவங்க வராகலட்சுமி நரசிம்மருக்கு அர்ப்பணித்து சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சிம்மாச்சலம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம். இங்க நான் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட நரசிம்மர் அப்படிங்கிற தலைப்பில் பேசணும்னு பிரியப்பட்டேன். பொதுவாக பகவானே நம்மளுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவர். பகவான் அப்படின்னா நிச்சயமாக அவர் நம்மளுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவராகத்தான் இருக்கணும். அவர் நம்மளுடைய கற்பனைகளுக்கு உட்பட்டவராக இருந்தார் அப்படின்னா அப்போ அவரால் பகவானாக இருக்க முடியாது. கிருஷ்ணரே கூட அவரையே புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லப்படுது. கிருஷ்ணருடைய இரண்டு சக்திகளுக்கு நடுவில் எப்பவுமே ஒரு போட்டி இருக்கு. அவருடைய வைபவங்கள் என்றுமே அதிகரித்து கொண்டே இருக்கு. அவருடைய ஞானம் எப்பவுமே பூர்ணமானதாக இருக்கணும். அதே சமயத்தில் அவருடைய வைபவமானது எந்த ஒரு ஞானத்திற்கும் உட்பட்டதாக இருக்கக்கூடாது. அந்த ரீதியில் பகவானுடைய வைபவத்திற்கும் அவருடைய ஞானத்திற்கும் நடுவில் என்றைக்குமே போட்டி இருந்து கொண்டே இருக்கு. அதனால் யாருமே பகவானை கற்பனைகளால் தெரிந்து கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சாஸ்திரங்களால் கூட தெரிந்து கொள்ள முடியாது. பொதுவாக நம்ம சொல்லுவோம் கற்பனைகளால் பகவானை தெரிந்து கொள்ள முடியாது, சாஸ்திரங்களால் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு. வாஸ்தவம் தான். ஆனால் அதே சமயத்தில் சாஸ்திரங்கள் கூட எந்த அளவிற்கு பகவானை வர்ணிக்க முடியும்? சாஸ்திரங்கள் சாட்சாத் பகவானே கொடுத்துருக்கிறார். அந்த ரீதியில் நம்மளால் சாஸ்திரங்கள்லேருந்து விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் நிச்சயமா. அது நமக்கு ஒரு இது பகவான் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு வகையான ஒரு படத்தை நமக்கு சாஸ்திரங்கள் கொடுக்குது, ஒரு ரஃப் ஐடியா. அதுதான் நமக்கு சாஸ்திரங்கள்லேருந்து கிடைக்குது. யாராலையும் பகவானுடைய எல்லையை அளக்க முடியாது. பகவானை தங்களுடைய கற்பனையில் கொண்டு வர முடியாது. அப்படி யாரால கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா அப்போ பகவான் அவருடைய தனித்தன்மை இழந்ததாயிடும். அதனால் அதுக்கு அவர் எப்பவுமே வழிவகுக்க மாட்டார். அவ்வப்போது அவர் நிலைநாட்டுவார், நான் உன்னுடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன்கிறத. அதில் நரசிம்மரும் விதிவிலக்கு கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் ஹிரண்யகசிப்பு பலவிதமான வரங்களை வாங்கியிருந்தான். நான் பகல்ல சாகக்கூடாது, ராத்திரில சாகக்கூடாது, மனுஷனால சாகக்கூடாது, மிருகத்தால சாகக்கூடாது, தேவரால சாகக்கூடாது, ஆயுதத்தால சாகக்கூடாது, தரையில சாகக்கூடாது, வானத்துல சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளார வீட்டுக்கு வெளியில சாகக்கூடாது. எந்த விதத்திலெல்லாம் ஒருத்தரால யோசிக்க முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் யோசிச்சு பிரம்மதேவர் கிட்ட இருந்து வரம் வாங்கியிருந்தார். பகவான் அவருடைய மிக முக்கியமான தன்மை என்ன அப்படின்னா பக்த வத்சலராக செயல்படுறார். தன்னுடைய பக்தர்கள் மேல அவர் அதீத பிரியம் கொண்டவர். தன்னுடைய பக்தனுக்காக எதை வேண்டுமானாலும் அவர் செய்வார். அந்த ரீதியில பிரகலாதருக்கு எப்ப துன்பம் வந்ததோ அந்த நேரத்தில் பிரகலாதரை காப்பாற்றுறதுக்காக பகவான் நரசிம்மரா தோன்றினார். ஆனா அவர் ஏன் நரசிம்மரா தோன்றும், ஏன் அவர் வேற விதத்துல தோன்றக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு பல ஆச்சாரியர்கள் பலவிதமான பதில்களை கொடுக்கிறாங்க. அதுல ஒரு பதில் என்ன அப்படின்னா, பொதுவா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒன்றுதான், பிரம்மதேவர் அவனுக்கு பிரம்மதேவர் ஹிரண்யகசிபுவுக்கு அந்த மாதிரி வரம் கொடுத்திருந்தார், அதனால அந்த வரத்திற்கு ஏற்ப நரசிம்மர் அவதரித்தார் அப்படின்னு. ஆனா அதையே நீங்க இன்னும் கொஞ்சம் தத்துவபூர்வமா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, பகவான் ஸ்வராட், பூரண சுதந்திரம் உடையவர், எந்த ஒரு வரமோ யார் கொடுத்த வரமோ பகவானை கட்டுப்படுத்த முடியாது. பகவான் ஒருத்தரை கொல்லணும்னு நினைச்சிட்டு அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது, பகவான் ஒருத்தரை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டாருன்னா அவரை யாராலையும் கொல்ல முடியாது. அதனால பகவான் ஹிரண்யகசிபு கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா எப்படி வேணாலும் அவர் கொன்றிருப்பார். ஆனா அதே சமயத்துல பகவான் பக்தவத்சலர், பிரம்மதேவர் அவருடைய பக்தர்கள்ல ஒருத்தர், கிருஷ்ணர் தான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை கூட மீறிடுவார் சில நேரத்துல, ஆனா தன்னுடைய பக்தனால வழங்கப்படக்கூடிய வாக்குறுதியை மீறமாட்டார். அதன் அடிப்படையில பிரம்மதேவர் பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர், அவர் அந்த வரத்தை கொடுத்திருந்தார், அவர் கொடுத்த அந்த வரத்தை மீறதுக்கு பகவானுக்கு விருப்பம் இல்லை. அதே சமயத்துல அதை மீறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹிரண்யகசிபு கொல்லாம இருந்தார் அப்படின்னா, அப்ப மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வருது. இன்னொரு பக்கம் பக்தவத்சலனா பிரகலாதரை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பும் அவருக்கு வருது. ரெண்டு பக்கமே பக்தவத்சலரா செயல்படணுங்கிற பட்சத்துல பகவான் விசித்திரமா வரார், அத்புத ரூபத்துல வரார். அவருடைய எல்லா ரூபங்களுமே அத்தமானது, இருந்தாலும் நரசிம்மதேவர் அத்புத ரூபம்னு சொல்லப்படுறார். யாராலும் யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு ரூபத்துல, யாருக்குமே புரியாத ஒரு ரூபத்துல நரசிம்மதேவர் தோன்றார். அவருடைய பராக்கிரம செயல், அவருடைய அத்தியற்புத செயல் யாராலையும் கணக்கிட முடியாத ஒன்று, யாருடைய கற்பனைக்கும் எட்டாத ஒன்று. அவர் ஒரு சாதாரண அரண்மனையில் இருக்கக்கூடிய தூண்லிருந்து வெளியில வரார். அப்படி அந்த தூண்லிருந்து வெளியில வரும்போது என்ன பெருசா சத்தம் வரப்போகுது? ஒரு தூண் உடைஞ்சது அப்படின்னா எவ்வளவு பெரிய சத்தம் வரப்போகுது? ஒன்றும் பெரிய சத்தம் வரப்போறது கிடையாது. ஆனா நரசிம்மதேவர் அந்த தூண் உடைய ஆரம்பிக்கும் போதே அதனுடைய சப்தம் மூ உலகத்தையும் பிளந்தது. அந்த நேரத்துல என்ன அப்படிங்கிறது யாராலையும் கற்பனை செய்ய முடியல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் சிலரால புரிஞ்சுக்க முடிஞ்சது, என்ன அப்படின்னா, இப்படி ஒரு அத்புத ரூபம் கண்டிப்பா விஷ்ணுவாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற அது ஹிரண்யகசிபு கூட புரிஞ்சுட்டான், வந்துட்டார் என்னுடைய விரோதின்னு. ஆனாலும் ஹிரண்யகசிபுவால நரசிம்மரை புரிஞ்சுக்க முடியல. கொஞ்ச நேரம் அவன் யோசிச்சு பார்க்கிறான், என்னது இது வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு. யார் இது? பாதி சிங்கமா இருக்கிறார், பாதி மனுஷனா இருக்கார். ஹிரண்யகசிபு எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த மிகச்சிறந்த ஒரு சத்திரியன், மிகச்சிறந்த ஒரு அசுரன், ராஜா. அதனால அவன் எல்லா விஷயங்களுமே அவனுடைய கற்பனைக்குள்ளார அடங்கும், தன்னுடைய கணக்குக்குள்ளார வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தான். ஆனா நரசிம்மர் அவனுடைய எல்லா கணக்குகளையும் மீறினது மட்டுமில்லாம அவனுடைய உயிரையும் எடுத்தார். அது எல்லாமே அற்புதமானது. எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லாருக்கும் ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நரசிம்மர் கோபமா வந்திருக்கார், அதனால நிச்சயமா கோபமாகத்தான் இருப்பார் அப்படின்னு. அதனால அவருடைய பக்தர்களே கூட பிரம்மதேவர் சிவபெருமான் உட்பட அவருடைய பக்தர்களே கூட அவரை அணுகிறதுக்கு தயங்குறாங்க. பகவான் ரொம்ப கோபமாக இருக்கார், அவர் என்ன மனப்பான்மையில் இருப்பார் அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியல. நான் அங்கே மேலே மலையில் உட்காந்துருக்கும்போது சொன்னேன், அதாவது சைத்தன்ய சரிதாமிரத்தில் நம்ம படித்தப்ப அதில் நம்ம பார்த்தோம், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீல ஸ்ரீதர் சுவாமியினுடைய ஸ்ரீமத் பாகவத வியாக்கியானத்திலிருந்து மேற்கோள் காட்டுறார். அந்த ஒரு பிரார்த்தனையை அவர் நரசிம்மதேவர்கிட்ட முன்மொழிந்தார். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு சிங்கம் ரொம்ப கோரமானது, எல்லாரையும் சிங்கத்தை கண்டா பயப்படுவாங்க. ஆனா அந்த சிங்கத்துக்கு அதுக்குன்னு சொந்த குட்டி இருக்கும். அந்த குட்டி அந்த சிங்கத்துக்கிட்ட போகும். அந்த சிங்கமானது அந்த குட்டிக்கு எந்த விதத்திலையும் அச்சத்தை கொடுக்கக்கூடியது கிடையாது. அந்த மாதிரி நரசிம்மர் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவராகவும் அசுரர்களுக்கு அச்சத்தை கொடுப்பவராகவும் இருக்கிறார். சில நேரத்தில் பொதுமக்கள்கிட்ட நம்ம போகும்போது அவங்க ஐயோ நரசிங்கரா வேண்டாம் 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 நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குறோம். அதுவும் உக்ர நரசிங்கரா வேண்டாம் வேண்டாம், சாந்த நரசிம்மர் வேணா போதும். ஏன்னா உள்ள ஒரு பயம் எல்லாருக்கும், நான் ஹிரண்யகசிபு மாதிரி தானே இருக்கேன், என்னை கொண்டுட்டார்னா என்ன பண்ணுறது. ஹிரண்யகசிபு அப்படின்னா ஹிரண்யனா தங்கம், கசிப்புனா மென்மையான மெத்த. அதாவது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, செல்வத்திலையும் காமத்திலையும் அதிகமான பற்றுதல் கொண்டு இருக்கக்கூடிய நபர் ஹிரண்யகசிபுன்னு சொல்லப்படுறார். ஆனால் எல்லாரும் ஹிரண்யகசிபு ஆகிட முடியாது, அதே சமயத்தில் எல்லாரும் ஹிரண்யகசிபு தான் சின்ன அளவில். எல்லாரும் அவ்வளோ பெரிய ஹிரண்யகசிபு ஆக முடியாட்டியும், இன்றைக்கு உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அதிகமாக பொருள் சேகரிக்கிறதுலையும் அதிகமாக காமசுகத்தை தேடுறதுலையும் ஆர்வத்தோடு இருக்காங்க. அதனால அத்தகைய நபர்கள் எல்லாரும் ஹிரண்யகசிபுவாக வாழ்கிறாங்க. அத்தகைய ஹிரண்யகசிபுக்களுக்கு நிச்சயமாக நரசிம்மரை பார்த்தரையும் பயப்படுவாங்க. ஆனால் பக்தர்கள் நரசிம்மரை பார்க்கும்போது ஒரு குட்டி சிங்கம் தன்னுடைய தாயை பார்க்கும்போது என்ன ஒரு உணர்ச்சி இருக்குமோ அந்த உணர்ச்சியோட பார்க்கிறார்கள். அதனால சில நேரங்களில் நிறைய மக்களுடைய கற்பனைகளுக்குள்ளார வர முடியாது நரசிம்மதேவர். சில பேர் கடவுள் அப்படிங்கிறவரை பற்றி ஏதாவது ஒரு சில அடிப்படை அபிப்பிராயங்கள் வச்சுருக்கவங்களால கூட நரசிம்மர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. மேற்கத்திய நாடுகளில் இஸ்கான் ரொம்ப பிரபலமாக போயின்னு இருந்தப்ப என்னதுரா இது திடீர்னு எங்கேருந்துரா முளைச்சது, நம்ம ஊர் நம்ம நாட்டையே வந்து விழுங்குதே இந்த சுனாமி. கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது சில பிரபு உபயோகப்படுத்துவார், இது ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவுதுன்னு. காட்டுத்தீ மாதிரி எல்லா இடத்துலையும் பரவும் போது எல்லாருக்கும் பல பேருக்கு பல விஷயங்கள் புரியல, என்னது இது எல்லாம் என்னென்னமோ நடக்குது, ஆடுறாங்க பாடுறாங்க குதிக்கிறாங்க, புத்தகத்தை எடுத்து படிங்க படிங்கன்னு எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டுருக்காங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் நிறைய பேர் இஸ்கான் மேலே பலதரப்பட்ட விதத்தில் வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கில் ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு வாதம் என்ன அப்படின்னா, பாருங்க இவங்க எந்த மாதிரி கடவுளை வழிபடுறாங்க, பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. நரசிம்மரை வழிபடுறத அவங்க வந்து புரிஞ்சுக்க முடியல. கடவுள் அப்படின்னா பொதுவாகவே யாருடைய கற்பனைக்கும் எட்டாதவர். சாஸ்திரங்களின் மூலமா கடவுளை நம்ம ஓரளவுக்கு பார்க்க முடியும், ஆனா பக்தியின் மூலமா நம்ம கடவுளை உண்மையாக பார்க்க முடியும். அதுலேயும் யாராலையும் முழுமையாக பார்க்க முடியாது. ஆச்சாரியர்கள் என்ன உதாரணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எல்லா பறவைகளுமே பறக்குது. சில பறவைகள் பத்தடியில் பறக்கும், சில பறவைகள் கொஞ்சம் 20-30 அடியில் பறக்கும். காக்காலாம் எவ்வளோ பறக்கும்? 20-30 அடி. ஆ, 50 அடி பறக்குமா காக்கா? பறக்கும், 50 அடி பறக்கும். இன்னும் சில பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரம் பறக்கும். கழுகுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரம் பறக்கும். ஆனால் எல்லாமே பறக்க தான் செய்யுது. அது மாதிரி எந்தெந்த பக்தர்கள்லாம் அதிகமான உணர்ச்சிகளை வச்சுருக்காங்களோ அவங்க மேல் தளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க. ஆனால் வானம் எல்லையற்றது. எவ்வளோ உயரத்துக்கு கழுகு பறந்தாலும் அந்த கழுகுக்கு மேலே எவ்வளவோ தூரத்தில் இருக்குது வானம். அது மாதிரி சில நேரத்தில் சில பக்தர்கள் பகவானை அதிகமாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த அதிகமாக புரிஞ்சுக்கிறதுங்கிறது கூட அவருடைய எல்லை கிடையாது. நம்மளால் ஒரு சின்ன கோழி அளவுக்கு பறக்க முடிஞ்சா கூட அது ஒரு பெரிய பாக்கியமாக நம்ம கருதணும். சாஸ்திரங்களின் மூலமாக, ஆச்சாரியர்களின் மூலமாக பக்தி பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அதனால தான் பகவானுடைய பல்வேறு சக்திகளில் ஒன்றாக அச்சிந்திய சக்தி சொல்லப்படுது. அச்சிந்திய சக்தி அப்படின்னா யாராலும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு சக்தி, யாராலும் கற்பனை செய்ய இயலாத ஒரு சக்தி. அந்த சக்தி பகவான்கிட்ட இருக்கிறதுனால அவர் எப்படி செயல்படுவார், ஏன் அப்படி செயல்படுறார், யாராலையும் யோகிக்கவே முடியாது. அவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. சில நேரத்தில் அவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அதை பற்றி நம்ம நிறைய விவாதிக்கலாம். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அது புரியாது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, சில நாள்களுக்கு முன்னாடி ஒரு பக்தர் வந்து கேட்டார், நாங்கள் இந்த சைத்தன்ய சரிதாமிரதத்துக்கு சேவை பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஒரு பக்தர் வந்து கேட்டார், அத்வைத ஆச்சாரியர் மகாபிரபுக்கு அந்த குறிப்பு அல்லது ஒரு கவிதை வடிவத்தில் எழுதித்தரார், சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லை, சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லை, எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டாங்க, எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டாங்க, சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லை. என்ன அர்த்தம்? யாருக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் மகாபிரபுடைய லீலையினுடைய முடிவு நிகழ்ந்ததுக்கு அப்புறம் எல்லா பக்தர்களாலையும் புரிந்து கொள்ள முடியுது, இது மகாபிரபுடைய லீலை முடிய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்புங்கிறது. இப்போ நம்ம ஈஸியாக சொல்லலாம், ஆ அது மூலமாக அத்வைதாச்சர் சொன்னார், சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லை, எல்லாரும் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா இடத்தையும் கிருஷ்ண பிரேமை இருக்கு, அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லை, நீங்கள் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் உங்களுடைய லீலையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அத்வைதாச்சாரியருடைய கூற்று. ஆனால் நம்மளால இப்போ அதை எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அதுவும் குறிப்பாக நம்ம சைத்தன்ய சரிதாமிரதத்தை படிச்சுக்கிட்டே வர்றோம் அப்படின்னா முடிய போகுதுங்கிறப்ப முடிய போகுது இந்த மாதிரி ஒரு குறிப்பு வருது, இந்த குறிப்பில் இதுதான் அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அந்த பக்தர் கேட்டார், இது இவ்வளோ எளிமையான குறிப்பாக தானே இருக்குது, இது ஏன் புரிஞ்சிக்க முடியாத ஒரு குறிப்புன்னு சொல்லி சொல்லப்படுது அப்படின்னு. நான் சொன்னேன், லீலை முடிஞ்சிருச்சு, அதனால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, லீலை முடியல அப்படின்னா நம்மளால் கற்பனை பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நரசிம்மரை பற்றி இப்போ நம்ம விவாதிக்கலாம், நரசிம்மர் இப்படி அப்படி எவ்வளவோ விவாதங்கள் நம்ம வைக்கலாம். ஆனால் அந்த அவதாரத்துக்கு முன்னாடி யாருடைய கற்பனைக்கும் அவர் உள்ளடங்க மாட்டார். பகவானுடைய எல்லா அவதாரங்களும் அதே மாதிரி தான். பகவானுடைய லீலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை விளக்கிறது அப்படிங்கிறது எளிமையான ஒன்று. ஆனால் பகவானுடைய லீலைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை கற்பனை செய்யறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதானது கிடையாது. இன்னும் சொல்ல போனா யாருக்கும் சாத்தியமானதும் கிடையாது. யாராலையும் அதை கற்பனை செய்ய முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, பகவான் நரசிம்மதேவர் எந்த அளவிற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சிவபெருமான் பிரம்மதேவர் அவங்களாலே கூட புரிஞ்சுக்க முடியல. அவங்களே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க, பயந்து போய் நிற்கிறாங்க. இவர் கோபத்தோடு இருக்கிறார், அதனால நம்ம மேலேயும் கோபத்தோடு இருப்பார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா பகவான் என்றைக்கும் அவருடைய சில சுபாவங்கள்லிருந்து மீறமாட்டார். சில நேரங்களில் அவர் தன்னுடைய சுபாவங்கள்லிருந்து மீறது மாதிரி தெரியலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி வேற லீலைகள் ஏதாவது இருக்கும். அவருடைய ஒரு முக்கியமான சுபாவம் என்ன அப்படின்னா, பக்தவத்சலா. நான் தான் சொன்னேன், அவர் பக்தவத்சலர் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஹிரண்யகசிப கொல்றதுக்காக அவதரித்தார். சில நேரத்தில் அவர் பக்தவத்சலராக செயல்படாத மாதிரி தெரியலாம், தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றாத மாதிரி தெரியலாம், தன்னுடைய பக்தர்களுக்கு அதிகமான துன்பத்தை கொடுக்குற மாதிரி தெரியலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலுமே அவர் என்றைக்குமே பக்தவத்சலர் தான். அதுக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கும். என்றைக்கும் பகவான் தன்னுடைய பக்தர்களை கைவிட மாட்டார். யார் அவரை முழுமையாக சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்கள என்றைக்குமே பகவான் கைவிட மாட்டார். அதனால நம்ம சொல்லலாம், பக்தியினால பகவானை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். சாஸ்திரங்களை படித்து ஆச்சாரியர்கள் மூலமா பக்தியை நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது பகவானை பற்றிய விஷயங்களை ஓரளவு புரிஞ்சுக்கலாம். சாஸ்திரத்தை மட்டும் படித்தா கூட புரியாது. ஏன்னா சாஸ்திரத்தை படிக்கும் போதே நிறைய குழப்பம் வரும், நிறைய குழப்பம் வரும். எப்படி இது புரிஞ்சுக்கிறது? சில நேரங்களில் நம்ம ஆச்சாரியர்கள் கிட்ட இருந்தே கூட விளக்கங்களை கேட்டால் கூட புரியாது. நம்ம பக்தியை பயிற்சி செய்யலை அப்படின்னா நம்ம பார்க்கலாம், பல நேரங்களில் ஸ்ரீல பிரபுபாதர் சில பேர்கிட்ட ஆத்மாவுக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான வித்தியாசத்தை எடுத்து சொல்லுவார். எளிமையாக புரிஞ்சுக்கலாம், ஆனால் அது கூட விளங்கவே விளங்காது சில பேருக்கு. அப்படியே செட்ட மாதிரி இருப்பான். செத்து போனதுக்கும் உயிருக்கு உயிரோடு இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கூட புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாமல் இருப்பான் பெரும்பாலான மக்கள். அதில் குறிப்பாக பகவானுடைய நேரடி லீலைகள்னு வரும்போது அது யாருடைய புரிந்துணர்வுக்கும் உட்பட்டது கிடையாது. பகவானுடைய இன்னொரு தன்மைகளில் இன்னொரு தன்மை என்ன அப்படின்னா, ஒரு லீலையை அவர் செய்யும்போது அதிலேயே பல காரியத்தை அவர் நிறைவேற்றிக் கொள்றார். ஒரே ஒரு காரியம் செய்வார், அந்த காரியத்தில் நிறைய காரியங்கள் நடக்கும். ஒரே நேரத்தில் அவர் பல விஷயங்களை செய்வார். பார்க்கறதுக்கு ஒரு லீலை மாதிரி தெரியும், ஆனால் அதில் பல கோணங்கள்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியது சில கோணங்கள்லேருந்து பார்ப்போம். இப்போ நரசிம்மர் லீலை எடுத்தோம் அப்படின்னா பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய கோணம் என்னன்னா, தன்னுடைய பக்தனான பிரகலாதரை காப்பாற்றுறதுக்காகவும் அசுரனான ஹிரண்யகசிபுவை கொல்றதுக்காகவும் நரசிம்மதேவர் தோன்றினார். அதையே இன்னொரு கோணத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நரசிம்மதேவர் பிரம்மதேவருடைய வரத்திற்கு தகுந்த மாதிரி பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக தோன்றினார். பிரம்மதேவர் ஒரு பக்தர்களால் அவரை திருப்திப்படுத்துறதுக்காக தோன்றினார். பிரபஞ்சத்துல தான் வேறுபட்டவன்கிறத காட்டுறதுக்காக தோன்றினார். தேவர்களுடைய பிரார்த்தனைகளின் அடிப்படையில் தோன்றினார். எப்படி வேணாலும் சொல்லலாம், ஆனா இது எல்லாவற்றுக்கும் மேல ஒன்னு என்ன அப்படின்னா, அவர் ஸ்வராட், அவருடைய சுய விருப்பத்தின் பேர்ல தோன்றார். கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, அஜோ பிசன் அவ்வி ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோ பிசம் பிரகிருதி சுவாம் அவஷ்டாய் சம்பவாம் ஆத்மாய். நான் என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல தோன்றேன். யாரும் எதையும் கட்டுப்படுத்த, யாரும் கிருஷ்ணருடைய லீலைகளை எதையும் கட்டுப்படுத்த முடியாது. பகவானுடைய எந்த லீலைகள்லையும் நரசிம்மர் வரார் அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம், இதற்காகத்தான் அவர் வந்தார்னு நம்ம சொல்லிட முடியாது. எல்லாவற்றுக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய சொந்த விருப்பம், அவ்வளவுதான். மிச்சதெல்லாம் வெளி காரணம். அவர் விரும்பினார், அவர் வந்தார், அவ்வளவுதான். ஹிரண்யகசிபு கொல்லணும்னா அவர் வேற விதத்தில் அவதரித்தும் கொண்டிருக்கலாம், அவர் அவதாரம் பண்ணாமலே கொண்டிருக்கலாம். பிரகலாதரை காப்பாற்றுறதுக்கு உண்மையில எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எப்பவுமே பிரகலாதர் அவர் காப்பாத்தினு தான் இருந்தார். மலை மேலேருந்து தூக்கி போட்டாங்க, பாம்புகளை வச்சு கடிக்க வச்சாங்க, நெருப்புல கொண்டு போய் போட்டாங்க, தண்ணியில கொண்டு போய் போட்டாங்க, யானையை வச்சு மிதிக்க வச்சாங்க, எல்லாத்துல இருந்தும் காப்பாற்றினார். அதனால பிரகலாதரை காப்பாற்றுறதுக்காக பகவான் நேரடியா ஸ்வயம் அவதரிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. யாரும் எதிர்பார்க்காத ரீதியில, யாருடைய கட்டுப்பாட்டிற்கும் இல்லாத ஒரு சுதந்திரமான நபராக தன்னுடைய விருப்பத்தின் பேரில் அவர் அவதரிக்கிறார். அதில் நரசிம்மர் ரொம்ப விசேஷமானவராக சொல்லப்படுறார். ஏன்னா பொதுவாக நம்ம பார்க்கலாம், அதற்கு முன்னாடி பகவானுடைய ரூபங்கள் இல்லது அதற்கு பின்னாடி பகவானுடைய ரூபங்கள் எடுத்தால் கூட எல்லாமே சில விதத்தில் வேறுபட்ட ரூபம். அதாவது நீங்கள் மத்ஸ்ய அவதாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன மீனாக வரார். மீனெல்லாம் சின்னது, மீன் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தார். எல்லா மீனும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மத்ஸ்யர் இருந்தார். ஆனால் அதே சமயத்தில் பெருசாகி தான் வித்தியாசமானவன்கிறத காட்டினார். அவர் எடுத்து முதல்ல குளத்தில் போடுறார், ஆற்றுல போடுறார், கடலில் போடுறார், முதல்ல மாற்றி போடுறார். எவ்வளோ பெருசு ரொப்ப முடியல. அதே மாதிரி பிரம்மாவனுடைய மூக்கிலிருந்து வராகர் வரார், சின்னதாக வரார், அவர் பாட்டுக்கு பெருசாகிறார். ஆனால் அவர் வராகராக தான் இருக்கார். கூர்மர் இருக்கார், குருமராக தான் இருக்கார். வாமனர் குள்ளமாக இருக்கார், உயரமாக, அப்புறம் திருவிக்ரமாகறார். இன்னைக்கு பிரகாரத்தை சுற்றி வரும்போது அங்கே வாமனருடைய ஒரு சிற்பம் இருந்தது. நான் என் கூட வந்திருந்த ஒரு பக்தர், நான் ஒரே நேரத்தில் நான் வாமனர்னே அவர் திருவிக்ரமன்னார். நான் சொன்னேன், ஆமாம் திருவிக்ரமர் தான். ஏன்னா கோவரஹரி வாமனர் தான் திருவிக்ரமர், திருவிக்ரமர் தான் வாமனர். இருந்தாலும் வாமனர் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே குள்ள மனிதன் அர்த்தம். அவர் அவ்வளோ பெருசாக இருக்கிறவரை எப்படி வாமனர்னு சொல்ல முடியும்? அவர் திருவிக்ரமர், மூலங்களையும் மலந்தவர். எப்படி பார்த்தாலும் அவருடைய ரூபம் ஒரு மனித ரூபம் மாதிரி. ராமர், கிருஷ்ணர், பரசுராம் எல்லாருமே ஏறக்குறைய எந்த ரூபத்தில் வராங்களோ அந்த ரூபத்தில் வந்தான். ஆனால் நரசிம்மர் அதையும் முறியடிக்கிறார். நீ எந்த விதத்தில் எப்படி வேணாலும் கடவுளை பற்றி கற்பனை செய்யலாம், அந்த கற்பனையை கடவுள் முறியடிப்பார். அது அவர்தான் கடவுள். கடவுள் எப்பவுமே அசாதாரணமானவராக இருக்கிறார். அப்படி அசாதாரணமானவர் அவர் இருக்கிறதுனால தான் அவர் கடவுளாக இருக்கிறார். சும்மா இந்த பகுதியில் ரொம்ப பிரபலமாக இருந்து சமீப காலத்தில் பல நாள் ஹாஸ்பிட்டலில் கடந்து பெட்டிலேயே எல்லாத்தையும் கழிச்சு செத்து போன ஒருத்தர் மாதிரி ஏதோ சில சின்ன சின்ன மேஜிக் காட்டுறவர் கிடையாது கடவுள். கடவுள் நம்மளுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கறனால சில நேரத்தில் இதை இந்த மாதிரி ஆளுங்க கேட்கும்போது ஆமாம் உங்களுடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட மாதிரி அவர் இந்த மாதிரி லீலைகளை செஞ்சாருன்னு சொல்லிட்டு கூட போகலாம். சில பேர் மாதிரி சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கோம். உன்னால் புரிஞ்சிக்க முடியாது அவர் எல்லாம் இதெல்லாம் அவருடைய லீலை அப்படிமா. அதுதான் முதல்ல சாஸ்திர அறிவு அவசியம். சாஸ்திர அறிவு இருக்கும்போது அதன் மூலமாக பக்தி பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு வருது. பக்தி நம்ம பயிற்சி பண்ணும்போது பகவானை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாது. பக்தி தன்னுடைய வழிமுறையை பயிற்சி பண்ணலைன்னா பக்தியை புரிஞ்சிக்க முடியாது. அப்படி நம்ம பயிற்சி பண்ணி எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர பறப்போம். ஆனால் எவ்வளோ உயர பறந்தாலும் பகவான் எல்லையற்றவராகவே இருப்பார். நீங்க இந்த கணிதத்தில் ஒரு வழக்கம் இருக்கு. என்னன்னா இன்ஃபினிட்டுமாங்க. அதுக்கு ஏதாவது தமிழில் வார்த்தை இருக்கா? முடிவிலி. ஓகே, முடிவில்லாது. அது தமிழ் அர்த்தம். நான் கேட்கறது கணிதத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஓகே, முடிவிலி. கடவுளுடைய அவருடைய எல்லை அந்த மாதிரி நீங்க அந்த முடிவிலியிலிருந்து ஒன்ன கழிச்சாலும் அது முடிவிலியா தான் இருக்கும். ஆயிரத்தை கழிச்சாலும் ஆயிரங்கிறது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டா தெரியலாம், ஆனா கடவுள் எல்லையற்றவர்ங்கிறத பார்க்கும்போது அது ஒண்ணுமே கிடையாது. அதனால ஒரு பக்தன் எந்த அளவிற்கு பகவானுடைய விஷயங்களில் ஆழமாக போனால் கூட அது ஆழம் காண இயலாததாக இருக்கும். நாங்கள் சைத்தன்ய சரிதாமத்தில் வேலை செஞ்சுட்டுருந்தோம். அதில் நிறைய இடத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இதை சொல்வார், பகவானுடைய லீலைகள் பெருங்கடல், இந்த பெருங்கடல் எல்லையே இல்லாதது, இந்த கடலுக்கு எல்லையே கிடையாது. அதாவது நீளத்திலையும் அகலத்திலையும் இதுக்கு எந்த ஒரு எல்லையும் கிடையாது. சரி, ஆழத்திலேயாவது எல்லாம் இருக்கா அப்படின்னா அங்கேயும் கிடையாது. அப்பாரா, ஆழம் காண முடியாதது. அதுதான் பகவானுடைய லீலைகள். நம்ம அதே கிருஷ்ணதாஸ் கவிராஜ் அதுதான் சொல்லுவார், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பறக்கிறேன் பார். ஏன்னா யாராலையும் பகவானை புரிஞ்சிக்க முடியாது. பக்தி ஒருத்தர் கிட்ட இருக்கும் பட்சத்தில் அவரால் பகவான ஆச்சாரியர்கள்ட்டிருந்து கேட்டு பக்தியை பயிற்சி செய்யும்போது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு அடிப்படையாக கடவுள் பகவான் இப்படி இப்படி அணுகணும் நம்ம அப்படிங்கிற ஒரு ரஃப் ஐடியா நமக்கு கிடைக்கும். ஆனாலும் எப்போவுமே ஒன்று என்ன அப்படின்னா, பகவான் ஸ்வராட், அவர் நினச்சதை அவர் செய்வார். அவர் ஏன் செய்கிறார், எப்படி செய்கிறாருங்கிறது அவர் செய்யும்போது நமக்கு தெரியாது, செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும். இது பல நேரங்களில் பக்தர்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். சில நேரங்களில் சில காரியங்கள் பகவான் பக்தவத்சலராக இருக்கிறதுனால யார் அவர்கிட்ட சரணடைகிறாங்களோ அவங்கள முழுமையாக அவர் பார்த்துக்கிறார். இருந்தாலும் சில நேரங்களில் பக்தர்களை பகவான் சில விதங்களில் செயல்படுத்துவார். ஏன் அவர் அந்த மாதிரி செயல்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் அப்படி செயல்பட்டதுனால இப்படி நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கும் போது ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ரெண்டு விஷயத்தையும் இணைக்க முடியும். நரசிம்மர் தோன்றதுக்கப்புறம் இப்படி அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்மளுடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் பகவான் நம்மளோட நம்ம ஒவ்வொருத்தரோடையும் கூடவே இருந்து உதவி செய்கிறார். கிருஷ்ணருடைய முக்கியமான குணம் இது, பக்த வத்சலா. அதனால் நம்ம எல்லோரும் இந்த ஒரு உறுதியோடு இருக்கணும், எல்லா நேரத்திலும் பகவான் தன்னுடைய பக்தர்களை கைவிட மாட்டார். நம்ம பக்தர்களாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நம்ம பக்தியை பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா எல்லா விதத்திலையும் தன்னுடைய பக்தனை பகவான் என்றைக்கும் கைவிட மாட்டார். அது ரொம்ப அவசியமானது. இந்த உறுதியை பகவான் தன்னுடைய லீலைகளில் பல நேரங்களில் காட்டுறார். சில நேரங்களில் அவர் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றாமல் இழுத்தடிச்ச மாதிரி தெரியலாம். ஆனால் அது எல்லாமே அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சுதாமன் கிருஷ்ணருடைய பால்ய சிநேகிதர், மிகச்சிறந்த பக்தர். ஆனால் கிருஷ்ணர் அவரை ஏழ்மையிலேயே வச்சிருந்தார். அவரும் அதை ஒன்றும் பொருட்படுத்தவும் இல்லை. அங்கே அவருடைய பக்தி வெளிப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவருக்கு செல்வங்கள் எல்லாம் கொடுக்குறார். இருந்தாலும் குஷேலருடைய மனம் செல்வத்தை பெறும்போது குதூகலம் அடையிறதோ செல்வம் இல்லாத போது வருத்தப்படுறதோங்கிறதோ அவர்கிட்ட கிடையாது. அவர் எப்போவுமே பகவானுடைய பக்தியில் ஸ்திரமாக இருக்கார். இருந்தாலும் பகவான் அவருடைய தரத்திலிருந்து தன்னுடைய பக்தர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவர் பார்த்துக்கிறார். எல்லா விஷயங்களையும், பௌதிகமாகட்டும் ஆன்மீகமாகட்டும், எல்லா விஷயங்களையும் கிருஷ்ணர் தான் பார்த்துக்கிறார். ஆனால் அவர் எப்படி பார்த்துப்பார், எப்படி பக்த வத்சலராக செயல்படுறார், சில நேரத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கலாம். அதுதான் அவருடைய அச்சிந்திய சக்தி. அவரை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதானது கிடையாது. வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ. வேதங்களை படித்து அவரால் தெரிஞ்சுக்க முடியாது. பக்தியினால் புரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு. இருந்தாலும் அவர் நம்மளோட பழகும்போது பல விஷயங்கள் சற்று நமக்கு புரியாமல் இருக்கலாம், காலப்போக்கில் புரிஞ்சுக்கலாம். அதனால் என்றென்றும் பகவான் பக்தவத்சலராக செயல்படுவார் அப்படிங்கிறதுல உறுதியோடு நம்ம இருக்க வேண்டியது அவசியம். அதை இந்த நரசிம்ம சேத்திரத்தில் நாம் பலமாக பிடித்து கொள்ளணும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜை. வராஹ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கீ ஜை. ஹரே கிருஷ்ணா.